அல்லேலூயா அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறைவசனங்கள் 20-26 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதிய வைத்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேர் பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
1980களிலே ஒரு 30 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் டெல்லியிலிருந்து புறப்பட்டு நர்மதா அணைக்கு குறுக்கே கட்டப்படுகின்ற ஒரு மாபெரும் அணை கட்டும் திட்டத்தை பற்றி ஆய்வு நடத்தி அந்த ஆய்வினுடைய கருத்தை வைத்து தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெற விரும்பி ஆராய்ச்சிக்காக செல்கிறார். அங்கு சென்று பார்க்கிறார். அது இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஆகிய ஜவஹர்லால் நேருவினால் துவங்கப்பட்ட ஒரு மாபெரும் அணை கட்டுகின்ற திட்டம். நாட்டை வளப்படுத்துவதற்காக, இந்தியாவை வலுப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் என்கின்ற ஒரு பெயரில்தான் அது துவங்கியது. சரி, நாட்டிற்கு பயனளிக்கின்ற ஒரு திட்டம் ஆயிற்றே, அதனுடைய பலன்கள் என்ன, அதனால் விளைகின்ற பயன்கள் என்ன, அதனால் யார் பலன் பெறப் போகிறார்கள் என்பதை ஆய்ந்து அதன் வழியாக தன்னுடைய முனைவர் கட்டுரையை கட்டமைக்க அந்த பெண்மணி புறப்படுகிறார். புறப்பட்டு அந்த மத்திய பிரதேச பகுதியிலே அந்த இடத்திற்கு சென்று அவர் பார்க்கின்ற பொழுதுதான் உண்மை புரிகிறது. உண்மையிலேயே இது ஏழை எளியோருக்கும் நலிந்து போயிருக்கின்ற விவசாயிகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பயன் தருகின்ற திட்டம் அல்ல. ஆயிரக்கணக்கிலே நிலங்களை கையகப்படுத்தி இருக்கின்ற பணக்கார கூட்டம் பலன் பெறுகின்ற திட்டம் என்பதை புரிந்து கொள்கிறார். இந்த பெரும் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆகுவதற்காக தீட்டப்பட்டிருக்கின்ற இந்த திட்டத்தினால் திக்கற்று போகப் போகிறவர்கள் ஏழை எளிய மக்கள், அதிலும் குறிப்பாக ஒரு அணை கட்டுவதென்றால் அன்புக்குரியவர்களே, ஒரு பல கிராமங்களை அது மூழ்கடித்துவிடும். ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நதியின் மத்தியிலே ஒரு நதியை, ஒரு அணையை கட்டுகின்ற பொழுது அதனுடைய அந்த நாற்றினுடைய நீளம் அகலமாகும், அதனுடைய அகலம் விரிந்து போகும். அது விரிய விரிய கரையோரங்களில் இருக்கின்ற கிராமங்கள் அத்துணையும் அழிந்து போகும். இதனால் இந்த திட்டம் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களை, அதிலும் குறிப்பாக வனத்தை நம்பி வாழுகின்ற பழங்குடி மக்களை அது ஒன்றுமில்லாமல் அழித்துவிடும் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்கிறார் அந்த பெண்மணி. என்ன செய்வது? அதே போன்ற ஒரு கட்டுரை வழியாக முனைவர் பட்டம் விரும்புகின்ற சாதாரண உங்களை போன்றும் என்னை போன்றும் ஒரு மாணவராக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? நமக்கு என்ன வம்பு? ஏதோ வருவதை வைத்து எழுதி கொடுத்துவிட்டு முனைவர் பட்டம் பெற்றுவிட்டு ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ பேராசிரியராக பணியமர்ந்து விட வேண்டும், வாழ்க்கையை நகர்த்தி விட வேண்டும் என்று புத்திசாலித்தனமாக நினைக்காமல் இந்த ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்தினால் வாழ்விழக்கிறார்களே. தங்களுடைய செல்வங்களினாகிய அந்த நிலத்தை, தன்னுடைய அடையாளமாகிய தன் முகத்தை, அந்த நிலத்தை இழப்பதன் வழியாக இழந்து விடுவார்களே என்று மனதிலே கலக்கம் கொள்கிறார். அங்கிருக்கின்ற அந்த பாதிக்கப்படுகின்ற மக்களையெல்லாம் தன்னுடைய அறியாத மக்களாக எண்ணாமல், தன்னுடைய உடன்பிறப்புகளாக, அவர்களுக்கு வருகின்ற துன்பம் தனக்கு வருகின்ற துன்பம், அவர்களுக்கு நேரிடுகின்ற ஒரு இழப்பு தனக்கான இழப்பு என உணர்கிறார் அந்த பெண்மணி. அன்று துவங்குகிறார் ஒரு போராட்டத்தை. அந்த போராட்டம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்க போராட்டமாக மாறுகிறது. நர்மதா பச்சோ அந்தோலன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு மக்கள் கூட்டமைப்பை கட்டி எழுக்கிறார் அந்த பெண்மணி. வேறு யாரும் இல்லை அன்புக்குரியவர்களே, ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அந்த திட்டத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் மக்கள் போராளியாகிய மேதா பட்கர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெண்மணிதான் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து, தான் வந்ததற்கான நோக்கத்தையே இழந்துவிட்டு, இந்த இலக்கு மக்களை தன்னுடைய இலக்காக ஏற்றுக்கொண்டு, ஒரு மாபெரும் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக, அரசுக்கு எதிராக, அரசு இயந்திரத்திற்கு எதிராக தன்னுடைய போரை துவங்குகிறார். அவர் ஆயுதம் ஏந்தவில்லை, தன் மக்களை ஒன்றாக இணைக்கிறார். படிப்பறிவில்லாத இந்த மக்கள், அவர்களுடைய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதனால், இந்த அணை கட்டி எழுப்பப்படுவதனால் அவர்கள் அனைவரும் நகரங்களுக்கு கூலி தொழிலாளிகளாக செல்வார்களே. அங்கு அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் இருக்காது, உண்பதற்கு உணவு இருக்காது, அந்த பிள்ளைகள் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்காது என்று அவர்கள் எதிர்காலத்தை நினைத்து நினைத்து தன் எதிர்காலத்தை தொலைக்கிறாள் அந்த பெண்மணி. மனம் முடித்து கொள்ளவில்லை, மீண்டும் தன் ஊருக்கு சென்று தன் பெற்றோரை பார்க்கவில்லை. தான் வந்த இடம், தான் இருக்கின்ற இடம்தான், அந்த மக்கள் தான் தன்னுடைய மக்கள் என்று ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்காக அவள் ஏறெடுத்த போராட்டங்கள் எத்தனை எத்தனை என்பதை இணையத்திலே நீங்கள் சென்று மேதா பட்கர் பீப்புள்ஸ் மூமெண்ட் என்று நீங்கள் அடித்து பாருங்கள். அவள் செய்த தியாகங்களை நாம் பட்டியலிட முடியும். அவள் எந்த துறவர வாழ்வையும் மேற்கொண்ட ஒரு துறவி அல்ல, அவர் எந்த கன்னியர் மடத்திலும் பயிற்சி பெற்ற ஒரு கன்னியாஸ்திரியும் அல்ல, அவர் கத்தோலிக்கர்களினுடைய விசுவாசத்தை அறிந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணியும் அல்ல. சாதாரண யதார்த்த வாழ்விலே எங்கெல்லாம் துன்பம் வருகிறதோ, எங்கெல்லாம் மக்களினுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறதோ, எந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை துளைத்து விடுகிறார்களோ, அவர்களுடைய துன்பங்களை தன் துன்பமாக ஏற்கின்ற ஒரு சாதாரண மனிதாபிமானமுடைய பெண்மணியாக இருக்கிறார். இன்று அந்த மக்கள் அத்துணி பேராலும் ஒரு சகோதரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஓரிரு உறவுகளுக்கு சகோதரியாக இல்லை அன்புக்குரியவர்களே, ஏறத்தாழ அந்த அணை கட்டுதலினால் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய 40,000 குடும்பங்களினுடைய ஒற்றை சகோதரியாக இன்று வரை நீரிலே நின்று போராடி கொண்டிருக்கிறாள் என்றால், அவள் நம் பார்வையிலே இதோ பகட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பணக்கார முதலாளிகளினுடைய பார்வையிலே, பணக்கார முதலாளிகளின் காலை வருடுகிற அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு பார்வையிலே அவர் ஒரு பிழைக்க தெரியாத பெண்மணி, இந்த பூமியிலே துன்புறுகின்ற ஒரு பெண்மணி, வாழ்வதற்கான வாய்ப்பை இழந்துவிட்ட ஒரு பெண்மணி. ஆனால் இன்றைய நற்செய்தி பார்வையிலே இந்த பெண்மணியை நாம் பார்ப்போம் என்றால், அவர் துள்ளி மகிழ வேண்டிய ஒரு பெண்மணி, அவர் மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு பெண்மணி, அவர் நிறைவு காண வேண்டிய ஒரு பெண்மணி. காரணம், அவள் மக்களுக்காக மக்களின் பொருட்டு துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார். யாரெல்லாம் இந்த பூமியில் எனக்காக, இந்த பூமியில் தாங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் விண்ணகத்தில் மகிழ்ந்திருப்பார்கள் என்று இயேசு கூறுகிறாரே. யாரை பார்த்து கூறுகிறார் அன்புக்குரியவர்களே? தன் சீடர்கள் மீது பார்வையை பதித்து இயேசு கூறியதாக இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தியிலும் இதே போன்ற ஒரு பகுதியை நாம் வருவதை பார்க்க முடியும். அந்த மத்தேயு நற்செய்தி மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த 5ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது அது என்ன தலைப்பிலே வருகிறது? மழைப்பொழிவு. இயேசு மலைமேல் ஏறி அமர்ந்து திருவாய் மலர்ந்து மொழிந்தவை என்று துவங்கும். ஏன் இயேசு மலைமேல் ஏற வேண்டும்? ஏன் அங்கிருந்து திருவாய் மொழிய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களுக்காக நற்செய்தி எழுதுகிறார். இயேசுதான் அவர்களுக்கு புதிய மோயிசன் என்று அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். சீனாய் மலையிலிருந்து கட்டளை பெற்றுக் கொடுத்த அந்த மோயிசனுக்கு இணையாக, இல்லை இல்லை, அந்த மோயிசனை விட மேலாக ஒரு புதிய மோயிசனாக மக்களுக்கான கட்டளையை கொடுக்கிறார். அதுதான் பேறு பெற்றோர் பட்டியல். எளிய உள்ளத்தோரே நீங்கள் பேறு பெற்றோர் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பேறு பெற்றோர் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. ஆனாலும் நற்செய்தியில் இன்று நாம் வாசித்தோமே, இதற்கு பெயர் மழைப்பொழிவு அல்ல, இதை விவிலிய அறிஞர்கள் சமவெளி பொழிவு என்று சொல்கிறார்கள். மழைப்பொழிவிற்கும் சமவெளி பொழிவிற்கும் என்ன வித்தியாசம்? மழைப்பொழிவு யூத இனம் தங்களை உயர்ந்த இனமாக, கடவுளினால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இனமாக நினைத்து தங்களே இருமாந்து கொள்ளுகின்ற அந்த இனத்திற்காக கடவுள் உயரத்திலிருந்துதான் வர முடியும் என்ற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு மொழி. இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தியாளர் யாருக்காக இந்த நற்செய்தி எழுதுகிறார்? அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, அது எழுதப்பட்ட பின்புலத்தை நாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகின்ற பொழுது, அந்த நற்செய்தி முழுக்க முழுக்க நலிந்தோருக்காக எழுதப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்டது, பெண்களுக்காக எழுதப்பட்டது, சிறுவர்களுக்காக எழுதப்பட்டது, பாவிகளுக்காக எழுதப்பட்டது, உங்களையும் என்னையும் போன்ற யூதர்கள் அல்லாதவர்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி. லூக்கா நற்செய்தி முழுவதையும் நீங்கள் புரட்டி புரட்டி பாருங்கள், அங்கெங்கு பெண்களை பற்றிய குறிப்புகள் இருக்கும். இயேசு ஏழைகளோடு உறவாடியதையும் உணவாடியதையும் தெளிவாக எடுத்து காட்டுவார். பாவிகளோடு இயேசு கொண்டிருந்த பாச மொழிகளை பக்குவமாய் பதித்து கொடுத்திருப்பார் லூக்கா நற்செய்தியாளர். காரணம் என்ன? லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியை புறவினத்து மக்களுக்காக எழுதுகிறார். எனவே எங்கள் கடவுள் மலையிலிருந்து வருபவர் அல்ல, எங்களை போன்று எங்களுக்கு சமமாக இந்த சமவெளியில் தான் இருப்பவர் என்பதை இந்த வார்த்தைகள் வழியாக எடுத்து காட்டுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் என்று நீங்கள் கடவுளை காண்பீர்கள், மனநிறைவு கொள்வீர்கள், நீங்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நீங்கள் தூயவர்களாக இருப்பீர்கள் என்று உயர்த்தி உயர்த்தி வைக்கின்றார். ஆனால் லூக்கா நற்செய்தியிலே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் துன்புறுவீர்கள். யதார்த்தம் அதுதான். இன்று பூமியிலே யார் நான் முழு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அதோ அந்த மாடி வீட்டில் இருப்பவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், இதோ இந்த விலை உயர்ந்த காரிலே செல்கிறவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், இதோ இந்த நிறுவனத்தை நடத்துகிறவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், இதோ இந்த பள்ளியிலே பிடிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள், எனவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் ஒன்றே ஒன்றை பதிவு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைப்பதை போல அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு, பணம் இல்லாதவருக்கு பணம் இல்லாதது ஒரு பிரச்சனை, பணம் இருப்பவருக்கு பணம் இருப்பதே ஒரு பிரச்சனை, அதை எப்படி பதுக்குவது, அதை எப்படி ஒழிப்பது, அதை எப்படி மறைப்பது என்பது அவர்களுக்கு பிரச்சனை. ஆக எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு தடைகல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு இன்று நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இதோ இந்த மேத்தா பட்கரை போன்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அல்ல, அதுவல்ல எனக்கு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது. இதோ யதார்த்தமாக ஏமாளிகளாக தங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் தொலைத்து கொண்டு தாங்கள் பிறந்த அந்த வளர்ந்த அந்த வளமிகுந்த வனப்பகுதியிலிருந்து அந்த கிராமப்புறங்களிலிருந்து கூலி தொழிலாளிகளாக இனிமேல் நகரங்களுக்கு துரத்தரிக்கப்பட இருக்கிறார்களே, இந்த மக்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் என் வாழ்வுக்கு ஒரு பொருள் உண்டு என்று நினைக்கிறாரே அன்புக்குரியவர்களே, அதுதான் நம் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய இயேசு சொல்லித்தர விரும்புகின்ற பாடமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் சற்று குதர்க்கமாக பேசுகிறார். மனம் முடித்தவர்கள் மனம் முடித்தவாறு இருங்கள், மனமாகாதவர் மனமாகாதவாறு இருங்கள். நீங்கள் மனமாகாத இளம்பெண்ணா, மனம் முடித்துக் கொள்வதால் நீங்கள் ஒன்றும் பாவம் செய்வதில்லை. நீங்கள் மனமாகாத இளைஞரா, நீங்கள் மனம் கொள்ளாமல் இருப்பதனால் நீங்கள் புண்ணியம் செய்வதும் இல்லை என்று இப்படி சூசகமாக பேசி இறுதியாக என்ன சொல்கிறார்? திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது சிறந்தது, காரணம் உங்களுக்கு துன்பம் இருக்காது என்று கூறுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, எதற்காக பவுலடிகளார் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் இல்லை என்று சொல்ல வேண்டும்? எங்கு பாவம் இல்லையோ அங்கு அருள் இருக்கிறது, எங்கு அருள் இருக்கிறதோ அங்கு நிறைவு இருக்கிறது, எங்கு நிறைவு இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது, எங்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கு துன்பம் இருக்காது. ஏன் பவுலடிகளார் இப்படி ஒரு வாசகத்தை தன் மக்களுக்கு எழுத வேண்டும்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்று பல பிரிந்து போன சபையை சார்ந்த அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் செய்கின்ற ஒரு மாபெரும் பிழை என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? விவிலிய வாசகத்தை அந்த வரிகளை மட்டும் எடுத்துக்கொள்வது, அந்த ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது. என் தாய் யார், என் சகோதரி யார், நீங்கள் தான் என்று சொன்னவுடன் இங்கு பாருங்கள், மாதாவை இயேசு புறக்கணித்து விட்டார் என்று கொக்கரிப்பது. இதுவல்ல விவிலியத்தை வாசிக்கும் முறை, இதுவல்ல வார்த்தைகளை தியானிக்கும் முறை, இதுவல்ல இறை வார்த்தையை புரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவம். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு திருமணலை நாம் வாசிக்கின்றோம் என்றால், கொரிந்தியர்களுடைய திருமுகத்தை நான் இன்று வாசிக்கப் போகிறேன், அந்த திருமுகத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ளப் போகிறேன் என்று முடிவெடுத்து விட்டால், முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எதற்காக அந்த திருமடல் எழுதப்பட்டது, யாருக்காக அந்த திருமடல் எழுதப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக அது எழுதப்பட்டது? இதற்காக நீங்கள் எந்த மாலை வகுப்பிற்கும் செல்ல வேண்டாம். விவிலியத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பொது மொழிபெயர்ப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒவ்வொரு திருமுகமாக இருக்கட்டும், ஒவ்வொரு புத்தகமாக இருக்கட்டும், எல்லா புத்தகத்திலும் முகவுரை இருக்கும். இலக்கு என்ன, எந்த நோக்கம், என்னென்ன காரணங்கள், என்னென்ன தலைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக கொடுக்கிறார்கள். அதை படிக்காமல், அதை புரிந்து கொள்ளாமல் வாசகங்கள் மத்தியில் சென்றுவிட்டு தனக்கு வேண்டிய வார்த்தைகளை மட்டும் உருவி கொண்டு அதை வைத்து போதிப்பதோ, அதை வைத்து தங்களுடைய சித்தாந்தங்களை உருவாக்கி கொள்வதோ ஒருபோதும் இறை வார்த்தையை நமக்கு உணர்த்துவதற்கான வழிவகையாக இருக்காது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த வழிபாட்டு வாசகமும் அப்படித்தான். பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எதற்காக இதை எழுத வேண்டும், எதற்காக எழுதுகிறார் என்றால், அந்த மக்கள் எல்லோரும், அந்த கொரிந்து நகரம் ஒரு வியாபார நகரம், தொழில் முனைவோர் நகரம், அங்கு பல்வேறு மொழி பேசுகின்ற, பல்வேறு இனத்தை சார்ந்த வணிகர்கள் வந்து போகின்ற ஒரு இடம். அங்கு சற்று அறத்திற்கு முரணான அல்லது வாழ்க்கை ஒழுக்கத்திற்கு முரணான காரியங்கள் நிகழும். எனவே இந்த ஒழுக்கக்கேடான காரியங்களிலிருந்து தன்னுடைய அன்பு பிள்ளைகளை, தன்னுடைய போதனையினால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஆதி கிறிஸ்தவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு வழிமுறை மொழிய வேண்டும் என்பதற்காக பவுல் இந்த திருமுகத்தை எழுதுகிறார். அதை எழுதுகின்ற பொழுது அவருடைய கரிசனை என்னவாக இருக்கிறது தெரியுமா, அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா அன்புக்குரியவர்களே? அவர் என்ன நினைக்கிறார்? இயேசுவினுடைய வருகை சமீபத்தியமாக இருக்கும், இயேசுவினுடைய இரண்டாம் வருகை மிகவும் விரைவாக இருக்கும். மாரநாதா என்று சொல்லுவார்கள், ஆண்டவரே வாரும். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு உடனடியாக வந்து விடுவார், இயேசு இங்கு வந்து விடுவார், இயேசு அங்கு வந்து விடுவார், நம்மை எல்லாம் அழைத்து சென்று விடுவார் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கின்ற மக்களுக்கு இதை எழுதுகிறார். அப்போது எப்படி எழுதுகிறார்? நீங்கள் மனம் முடித்தவராக இருந்தால் கவலையில்லை, அப்படியே இருங்கள். நீங்கள் மனம் முடிக்காதவராக இருந்தாலும் பரவாயில்லை, அப்படியே இருங்கள். நீங்கள் மனம் முடித்திருந்தால் அதனால் பாவம் ஒன்றும் இல்லை, ஆனால் மனம் முடித்தவர்கள் துன்பத்திற்கு உள்ளாவார்கள். அப்படி என்றால் அத்துணை பேரையும் மனம் முடிக்காதீர்கள் என்று சொல்லிவிடலாமே அன்புக்குரியவர்களே? அப்படி என்றால் மனம் முடிக்காதவர்களுக்கு துன்பம் இல்லையா? இந்த பவுலை தன்னுடைய திருமடலில் அழகாக சொல்லுகிறாரே, நான் 40 ஒன்று குறைவாக நான் சவுக்கடி வாங்கியிருக்கிறேன், களமுடைய நான் கடலிலே மிதந்திருக்கிறேன், சிறைப்பட்டிருக்கிறேன், வேதனைகளுக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறேன், புடமிடப்பட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய வேதனைகளை எடுத்து கூறுகிறாரே, இந்த பவுலும் ஒரு திருமணம் ஆகாத நபராகத்தானே நம்பப்படுகிறார். அப்படி என்றால் இயேசுவை எடுத்துக்கொள்வோமே, அவரும் திருமணமாகாதவர் தான். அவர் 33 தன் அகவை முடிந்து போகின்றதே, காரணம் என்ன? நற்செய்தி அறிவித்தார், நல்லதை சொன்னார், நல்லதை செய்தார், அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார், ஆண்டவருடைய திருப்பணியை முன்மொழிந்தார், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டை அறிவித்தார். இதனால் இயேசுவுக்கு கிடைத்தது என்னவாக இருந்தது? துன்பமாக இருந்தது. எனவே திருமணம் முடிக்காதவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதல்ல, திருமண வாழ்வினால் வருகின்ற அந்த பொறுப்புகளினால் எழுகின்ற பிரச்சனையின் வழியாக விளைகின்ற சுமைகள் அவர்களுக்கு இருக்காது. என்ன சுமை? நான் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது திருமணம் முடித்தவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? தன் திருமணத்தான குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய சூழல், அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு, அவர்கள் என்றும் தன் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய கட்டாயம், இதிலிருந்து யாரும் நழுவி விடவும் முடியாது, நழுவி விடவும் கூடாது. எனவேதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் திருமணம் முடித்தவரா, அப்படியே இருங்கள். அப்படி திருமணத்தை முற்றிலும் வேற இருக்கின்ற சிந்தனை சித்தாந்தம் பவுலுக்கு இருந்திருந்தால் திருமணம் முடித்தவர்களே அனைவரும் திருமண உறவை முறித்து கொள்ளுங்கள் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். பவுல் எப்படி சொல்லுகிறார்? எபேசியர்களுடைய திருமுகத்தில் அழகாக சொல்லுகிறாரே, கிறிஸ்துவுக்கும் திருவைக்குமான உறவு எப்படியுமாம் மணவாளனுக்கும் மணவாட்டிக்குமான உறவு என்று சொல்லுகிறாரே. கிறிஸ்து கணவராக இருக்கிறார், திருச்சபை மனைவியாக இருக்கிறார் என்கிறாரே. ஏன் அப்படி கூற வேண்டாம்? திருச்சபையிலே திருமணம் இருக்கக்கூடாது என்று பவுலடிகளார் விரும்பி இருந்தால் இப்படி ஒரு எடுத்துக்காட்டை அவர் எப்படி சொல்லி இருக்க முடியும்? எனவே அன்புக்குரியவர்களே, மேலோட்டமாக பார்த்தால் இது வேறாக தெரியலாம், வேரோட்டமாக பார்ப்போம். எங்கு வந்து திருமண வாழ்விலே இருக்கின்ற சண்டை சச்சரவுகளிலே நேரத்தை செலவழித்து விட்டால் ஆண்டவருக்கான காரியங்களில் நேரம் செலவழிக்க முடியாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு நோக்கத்தில் ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும் என்று தீர்க்கமாக யாரும் அறுதியிட்டு நாம் கூற முடியாத அன்புக்குரியவர்களே. எனவே பவுலடிகளாருடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது அங்கு மழிந்திருந்த பிரச்சனைகள், அந்த குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த சிக்கல்கள், இதை பார்த்துதான் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரோடு இணைவதற்கு இவை உங்களுக்கு ஒருவேளை இடரலாக இருந்தால், அது உங்களுக்கு ஒரு துன்பத்தை, ஆண்டவரோடு இணைய முடியவில்லையே என்ற மன துன்பத்தை கொடுக்குமே என்றால் மனதிலிருந்து, திரு மனத்திலிருந்து சற்று ஒதுங்கியிருங்கள் என்கிறார். ஒருபோதும் பவுலடிகளார் நாம் அனைவரும் திருமணம் முடிக்காமல் கன்னியராகவும் குருக்களாகவும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. காரணம், குடும்பங்களிலிருந்து தான் இறையளித்தல் ஊற்றெடுக்க முடியும். திருமணம் இல்லை என்றால் குடும்பங்கள் இல்லை, குடும்பம் இல்லை என்றால் குட்டி திருச்சபை இல்லை, குட்டி திருச்சபை இல்லை என்றால் தாயாம் திருச்சபை எவ்வாறு வளர முடியும் அன்புக்குரியவர்களே? எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பவுலடிகளாருடைய நோக்கம் என்ன? நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய மனம் பிளவுபடாமல் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் மனப்பான்மையை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? நாம் பிறருக்காக வாழ வேண்டும், பிறருக்காக துன்பங்களை ஏற்க வேண்டும், பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை எல்லாம், எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் பவுலினுடைய வார்த்தை வார்ப்பாகவும் இருக்கிறது. நினைத்து பார்ப்போம், ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக இல்லாமல், ஒரு கிறிஸ்துவை அறியாமல், கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் மேலாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி எங்கே? கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்துவிடம் திருமுழுக்கு பெற்று, கிறிஸ்துவின் உடல் உறுப்புகள் என்று நாம் சொல்லிக்கொண்டு, திரு அவையின் உறுப்பினர்கள் நாம் என்று அறிந்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே என் பெண்டு, என் பெண்ணை, என் வீடு, சோறு வீடு என்று வாழ்ந்து கொண்டு இருப்போமே என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இயேசு எதிர்பார்க்கின்ற துள்ளி மகிழ்கின்ற மகிழ்ச்சியை ஒரு நாளும் எட்டி பிடித்து விட முடியாது. இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் எனக்காக இங்கு துன்புற்றால் விண்ணகத்திலே உங்களுக்கு இன்பம் காத்து கொண்டிருக்கிறது. எனவே விண்ணக இன்பத்தை எதிர்பார்த்து கொண்டு மண்ணகத்தை மறந்து விடுங்கள் என்பது அல்ல அன்புக்குரியவர்களே. இன்றைய இந்த பூமியிலே நாம் எப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறோமோ இந்த வாழ்க்கை தான் நம்முடைய எதிர்கால வாழ்வை விண்ணகத்திலே தீர்மானம் செய்ய இருக்கிறது. நான் இங்கு ஒருவருக்கு செய்கின்ற பொழுது அங்கு கடவுள் என்னை பார்த்து மகிழ்கிறார். இங்கு நான் கடவுளுக்காக துன்புறுவது என்பது என்ன? கடவுளுக்காக துன்புறுவது என்பது என் அயலாருக்காக, என்னோடு வாழ்பவருக்காக, என்னை சுற்றி வறுமையிலும் ஏழ்மையிலும் இந்த அரசினுடைய பொது முடக்கத்தினால் முடங்கி போன வாழ்வாதாரத்தை இழந்துவிட்ட நபர்களுக்கு என்னால் ஏதேனும் செய்ய முடிந்துவிட்டால் அதுதான் அன்புக்குரியவர்களே இயேசு எதிர்பார்க்கின்ற கடவுளுக்கான காரியங்கள். இங்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானவற்றை மற்றவர்களுடைய நலனுக்காக விட்டு கொடுக்கிறீர்களா? அதை நினைத்து கவலைப்படாதீர்கள், அதை நினைத்து மனமகிழுங்கள். இங்கு மற்றவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். எப்படி? தங்களுக்கு வேண்டிய பொருளை சேர்த்து கொண்டு, தங்களுக்கு தேவையான வாழ்வை வாழ்ந்து கொண்டு, தங்களுடைய வாழ்வு ஏற்றப்பெற வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் தூக்கி எறிந்துவிட்டு ஏறி மிதித்துவிட்டு வாழ்வின் முன்னேற்றம் காண விரும்புகிறவர்கள் மகிழ்ந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அழுவார்கள். இன்று நீங்கள் உங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் பிறருக்கு நன்மை செய்ததனாலேயே உங்கள் வாழ்வை தொலைக்கிறீர்களா? நீங்கள் இன்று அழலாம், இன்று துன்பங்களை ஏற்றுக்கொள்ளலாம், இன்று பிரச்சனைகளை சந்திக்கலாம், ஆனால் உங்களுக்கு கைமாறு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக இருக்கும். இதுதான் இயேசு சொல்லிக் கொடுத்த எளிய பாடம் அன்புக்குரியவர்களே. கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் பவுலினுடைய எதிர்பார்ப்பு. எனவே நான் திருமணம் முடித்திருக்கிறேனா, நான் திருமணம் முடிக்கவில்லையா, நான் மணமானவனா மணமானாகாதவளா எதுவாக இருந்தால் என்ன, இயேசுவுக்காக என் வாழ்வு இருக்கிறதா என்பது மட்டும்தான் நம் தெளிவாக இருக்க வேண்டும், என்பது மட்டும்தான் நம் இலக்காக இருக்க வேண்டும், என்பது மட்டும்தான் என்னுடைய சிந்தனை சொல் செயலாக இருக்க வேண்டும். அப்படி ஒன்று இருந்துவிட்டால் நான் என்னுடைய சுகபோகங்களையோ என்னுடைய செல்வ செழிப்பையோ என்னுடைய செருக்கையோ என்னுடைய அடையாளத்தையோ என்னுடைய புகழையோ என்னுடைய பெருமையையோ அல்லாமல் கிறிஸ்துவுக்காக அத்தனையும் குப்பை என கருதுகின்ற பவுலினுடைய மனநிலையை நாம் பெற முடியும். இந்த பவுலடிகளார் விவிலியத்தில் ஏறக்குறைய 13 திருமுகங்களை வாரி வழங்கி இருக்கிறாரே, அது வார்த்தைகளல்ல அன்புக்குரியவர்களே, தான் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை வடித்து கொடுத்திருக்கிறார். எனவே நாம் இன்று வாசிக்க கேட்ட இந்த வாசகங்களை இதோ இந்த திருப்பலி முடிந்தவுடன் மறந்து விடாமல் மனதிலே வைப்போம். மாடு எவ்வாறு புல்லை மேய்ந்துவிட்டு சாய்வாக நிழலான இடம் தேடி அமர்ந்து அசை போட்டு அதனுடைய ஆற்றல் முழுவதையும் தன் உடலிலே ஏற்றிக்கொள்ளுமோ ஆற்றல் பெறுமோ, அதுபோல நாமும் இந்த இறைவார்த்தைகளை நம் மனதிலே வைத்து கொண்டு அசை போடுவோம். எதற்கு அசை போட வேண்டும்? உலகம் சார்ந்த காரியங்களுக்கு ஆசைப்படக்கூடாது என்று அசை போடுவோம். எதற்காக அசை போடுவோம்? இயேசு விரும்புகின்ற காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதற்காக அசை போடுவோம். அதுதான் நமக்கு வாழ்வு கொடுக்கும், அதுதான் நம்மை இயேசுவோடு இணைக்கும், அதுதான் விண்ணகத்திலே நாம் துள்ளி குதிப்பதற்கு நம் முழங்கால்களை வலுப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் துரண்டி பலியில் அருள் வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.